நாம் பிறந்த நாள் முதலாக நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரையில் உயிர் வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்மை நாம் மாய்த்துக் கொள்ள முடியாது. அதற்கு முன்பாக உயிர் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையின் தவணை எனக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தருணம் வரும் வரையில் நான் உயிர் வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது உயிர் வாழ வேண்டும் என்பதுதானே தவிர மற்ற எந்த வாழ்க்கையும் நமக்காக அனுமதிக்கப்படவில்லை. அந்த உயிர் வாழும் காலமெல்லாம் எந்த பாதிப்பும் அந்த உயிரோட்டத்திற்கு ஏற்படாமல், எந்த பலவீனமும் அந்த உயிரோட்டத்தை தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்வோமே என்றால் உடல் நலம் தானே நன்மையான முறையில் விருத்தியாகும். உடல் நலம் என்பது உயிரோட்டத்திலிருந்து விளைவதாகும். உயிரோட்டம் இருக்கும் காலமெல்லாம் அந்த உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு தேவைக்காக நியாய உணர்வுள்ள எந்த மனிதரும் ஒவ்வொரு உயிரினமாக பார்க்கும் பொழுது அவை அனைத்துமே அவற்றின் உணவின் பக்கம்தான். உயிர் வாழ் இனங்கள் அவ்வளவும் தன் உணவின் பக்கமே தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நிச்சயமாக உணர்வார்கள். உணவும் காற்றும் தண்ணீரும் இல்லாமல் உயிர் இல்லை. நீங்கள் வாழ வேண்டியது இவற்றினுடைய மேன்மையை கொண்டு. ஒவ்வொரு நாளும் உணவு வேண்டும் என்று நாம் அறிகின்றோம். உணவினுடைய பசியும் உணவினுடைய வெவ்வேறான வகைகளும் நமக்கு ருசியாக இருக்கின்றன. உலகத்தில் பார்ப்போமேயானால் எண்ணற்ற கனி வகைகள், எண்ணற்ற காய்கறி வகைகள், எண்ணற்ற மாமிச வகைகள், ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை. இறைவன் படைத்ததிலிருந்து நாம் அறிகிறோம். உங்களுக்காக இவ்வளவு வகை வகையான உணவையும் சமைக்கக்கூடிய வித்தியாசங்களையும் காய்கறிகளையும் இன்னும் என்னென்ன உங்களுடைய ருசியாக இருக்கின்றதோ அவ்வளவையும் படைக்கின்றால் உங்களுடைய உணவுக்காக, சிறப்பான உணவுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த உணவின் உணர்வு திருப்திகரமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக. உணவினுடைய ருசியும் திருப்திகரமாக இருக்க வேண்டும். அந்த உணவு உங்களுக்கு மனதுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்பதன் காரணமாக இப்பொழுது உயிர் வாழ்க்கைக்கு அவசியமானது உணவு. அந்த உணவினுடைய தரம் உங்களுடைய மனதுக்கு சுகம். உடல் நலமாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் என்ன, மனம் சுகமாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் என்ன? உடல் சுகமாக இருக்கும் பொழுது என்னுடைய வேலைகளும் உடல் இயக்கங்களும் எந்த சோர்வும் இல்லாமல், எந்த களைப்பும் தீண்டாமல் பல காரியங்களை பொருள்களின் அடிப்படையில் செயலாற்ற முடியும். இவ்விதமாக மனதின் சுகத்தின் பக்கம் வாருங்கள். மனம் சுகமாக இருக்கும் பொழுது அதனுடைய சிந்தனை திறன் எந்த களைப்பும் இல்லாமல், எந்த சோர்வும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதை மிகைப்படுத்தும் அளவில் இன்னும் அதனை மேன்மையாக்கும் வகைகளில் எண்ணற்ற இறைவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து உணர்ந்து தெளிவடைந்து அதிலிருந்து மனம் இன்னும் நிறைவுக்கு மேல் நிறைவை அடையக்கூடிய அந்த பாத்தியதையை நிச்சயமாக அந்த மனம் அடையும். மனம் நிறையும் பொழுது உங்களிடம் கேள்வி கேட்டால் உணவு என்பது வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காகவா மன நிறைவுக்காகவா என்று கேட்டால் மன நிறைவுக்காக. மன நிறைவான உணவை நான் உட்கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமும் ஆனந்தமும் வயிற்றை மட்டும் நிரப்பிக் கொள்ளக்கூடிய வகையில் ஏதோ ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு விரக்தியுடன் வாழ வேண்டுமே, என் கடனை முடிக்க வேண்டுமே இந்த உலகில் என்பதற்காக நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு இறைவனால் நியாய உணர்வுடைய எந்த ஒரு மனிதனும் நமக்கு ஆகாது. வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக நாம் வாழவில்லை, மனநிறைவுக்காக உணவை கொள்வதற்காகவும் பின்னர் அந்த மனநிறைவுடன் இறைவனை நெருங்குவதற்குரிய நேர்வழி அடைவதற்காகவும். இறைவன் யார் என்பதை நாம் உணர வேண்டும், பின்னர் இறைவனை பற்றி நாம் சமாதானம் அடைய வேண்டும். இவ்விரண்டிற்கும் இடையே இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எங்கு அவனுடைய வாக்கு உண்மையானதும் உறுதியானதும் என்பதை நான் அறிய வேண்டும். அந்த மனநிறைவோடு இறைவனுடைய பாதையை நான் அடைய வேண்டும், நெருக்கமாக வேண்டும், இறைவனும் எனக்கு நெருக்கமாக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். யாரொருவரும் இறைவன் நமக்கு நம்முடைய உதவிக்காக வேண்டுமா என்று கேட்டால் நமக்கு இறை உதவி வேண்டும் என்று கூறுவோம். அல்லது உங்களுடைய மக்கள் உதவி உங்களுக்கு வேண்டுமா? இந்த இரண்டில் எதனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? இறைவனுடைய உதவி உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் வேண்டுமா, அல்லது உங்களை சார்ந்துள்ள உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக வேண்டுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? உள்ளம் பதில் சொல்லும், என் இறைவனுடைய உதவி எனக்கு வேண்டும் வாழ்நாள் முழுமைக்கும். நான் தனித்திருக்கும் போதும் சரி, எனக்கு இறைவனுடைய உதவி தேவை. என்னுடைய குடும்பத்தாரோடு நான் சேர்ந்திருக்கும் பொழுதும் சரி, எங்களுடைய சுகத்திற்கும் எங்களுடைய உணவிற்கும் எங்களுடைய மனதின் குளிர்ச்சிக்கும் கண்களின் குளிர்ச்சிக்கும் எந்த கேடும் தீண்டாமலும் எங்களுடைய இறைவனுடைய உதவி வேண்டும். எந்த நாளிலும் வாழும் காலமெல்லாம் மனநிறைவோடும் உடல் நலத்தோடும் வாழ்வதற்கு, உயிரோட்டத்தில் எந்த குறைபாடும் ஏற்பட்டு அதன் காரணமாக வேதனையில் உடல் ஆகிவிடக்கூடாது என்பதன் பொருட்டும் நாம் பயபக்தியுடையவர்களாக வாழ வேண்டும் என்று நிச்சயமாக விரும்புவோம். இது நியாயமான விருப்பம். என் இறைவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் உணவுக்கு குறைவை தரக்கூடாது, மன நிறைவான உணவுக்கு குறைவை தரக்கூடாதே என்று நம்முடைய பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முச்சிலும் மன நிறைவான தூய்மையான உணவை கொண்டு நாம் உட்கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த மனமானது பூமியினுடைய அடிப்படையை விட்டும் உயர்ந்து வானத்தினுடைய அடிப்படையை கொண்டு என்னுடைய காரியங்கள் வானங்களிலிருந்து பூமிக்கு இறங்கி பூமியிலிருந்து விளைச்சலாகி அதிலிருந்து நான் உண்கின்றேன், எனவே என்னுடைய மனமானது வானத்தை நோக்குகின்றது, என்னுடைய புறக்கண்கள் பூமியை நோக்குகின்றன, என்னுடைய விளைச்சல்களாக எனக்காக படைக்கப்பட்டிருப்பது என்ன என்பதை. உணவு உங்களுடைய பிரதானம் உயிர் வாழ்க்கைக்கு. உணவினுடைய தரமும் உணவுடைய வகைகளும் அதனுடைய ருசியும் அதனுடைய இன்னும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான மேன்மையான உணவும் என் மனதிற்கு தேவைப்படுகின்றன. மன நிறைவுக்காகவும் பின்னர் என் மனமானது உயர்வான எண்ணங்களில் அது சித்தித்து தெளிவுறுவதற்காகவும் பின்னர் இந்த தெளிவின் காரணமாக இன்னும் ரகசியமான செய்திகளை நான் அறிகின்றேன். என்னுடைய மனம் இயங்குகிறது ஏதோ ஒன்று எனக்காக நிறைவேறவில்லை என்று, ஆனால் அது எனக்கு அவசியமான ஒன்று அல்லது அவசியம் இல்லாத ஒன்று. பிறருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு என் மனம் இயங்குகிறது, இது அவசியமா அவசியம் இல்லாதா என்று கேட்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு அவசியம் இல்லாதது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறியதற்கு நீங்கள் இறைவனுக்கு நன்றியோடு மனதில் திருப்தியோடு வாழ்கின்றீர்களா இல்லையா என்பது நியாயமான இறைவனுடைய பார்வையாக இருக்கின்றது. ஒவ்வொருடைய உள்ளத்தின் மீதும் நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றனால் இறைவன் நம் உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதன் மீது அச்சம் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். நன்றியடையவனாக இருக்கின்றேனா, நான் நியாயமாக நடந்து கொள்கின்றேனா, எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே எந்த உதவி எனக்கு தேவை எந்த உதவியும் தேவையில்லை என்பதை குழந்தையாக பிறந்த நாள் முதலிலிருந்தே அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் தான் அம்மா, நான் தான் அப்பா, நான் தான் உன்னை காப்பாற்றுகின்றேன், நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்தேன் என்று நாம் கூறும் பொழுதெல்லாம் அவர்களுடைய மனமானது அற்றுப்போய் அவர்களுடைய காதுகளும் மூளையும் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. மனதினுடைய எந்த விதமான பிடித்தமும் இல்லாமல் மூளை இயங்கக்கூடாது. மனதனுடைய கட்டுப்பாட்டில் மூளை இயங்க வேண்டுமே தவிர மனதனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகியதாக அல்லது மனம் அந்த கட்டுப்பாட்டை இழந்து பலகீனமாகி மூளை மட்டும் வேலை செய்கிறதாக இருக்கும்போது நாம் மனிதர்களாக இருக்க முடியாது. அநியாயக்காரர்களாகவும் அக்கிரமக்காரர்களாகவும் வாழ்ந்து பிறருடைய பொருள்களை ஆதரவிக்கக்கூடிய அந்த பாதையை தான் நாம் அடைய முடியும். இறைவனுக்கு விரோதமான பாதை அது, இறைவனுக்கு துரோகமான பாதை அது, இறைவனால் வெறுக்கக்கூடிய பாதை அது. மூளை மட்டும் வேலை செய்யுமானால் நாம் அநியாயக்காரர்களாகவும் அக்கிரமக்காரர்களாகவும் மாறிவிடுவோம். இந்த நிலையின் போது என் உயிரோட்டம் பாதிக்கப்படும். இறைவனிடம் இருந்துள்ள கூலியாக இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல், இறை உணர்வுக்கு நன்றி இல்லாமல், இறைவன் உங்களுக்காக உயிர் வாழ்க்கைக்காக படைத்த ஒவ்வொன்றின் மீதும் நீங்கள் அசட்டையாகவும் அலட்சியமாகவும் இருந்ததன் காரணமாகவும் மன நிறைவானது நீக்கப்பட்டுவிட்டது. இறைவனுடைய அருள் அந்த உணவிலும் இல்லை, நீங்கள் வாழக்கூடிய உயிரோட்டத்தில் இறைவனுடைய பாக்கியமும் இல்லை. எந்த ஒரு செயல் செய்தாலும் உயிரோட்டம் இல்லாத ஜடத்திற்கு ஒப்பான ஒரு செயலாக இருக்குமே தவிர மற்றபடி அது உங்களுக்கு உபயோகமுள்ள ஒரு செய்தியாக இருக்காது, ஒரு செயலாக இருக்காது. அதனுடைய விளைச்சல்கள் நமக்கு எந்த விதத்திலும் பயன்படக்கூடியதாக அமையாது. நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் சரி, அந்த குழந்தை எனக்கு ஒரு ஜடமாகத்தான் இருக்குமே தவிர நோக்கு முடியமாக இருக்குமே தவிர ஞானங்களோடு கூடிய அறிவாற்றலுடன் கூடிய தனக்குத்தானே இறைவன் அனுமதியை கொண்டு எந்த துன்பமும் இல்லாமல் வளரக்கூடிய அந்த ஞானத்தை அது அற்று அதனை கைகொள்ளாததாக இறைவனுடைய சக்தி அதனிடம் இல்லாததாக இறைவனுடைய பொருத்தமும் இல்லாததாக நான் அந்த பிள்ளையை வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன். மனம் என்றவன் இருக்கும் வரையில் தான் இறைவனுடைய படைப்பாக அது இருக்கின்றது. மனம் எப்பொழுது நீங்கிவிட்டதோ, மூளை மட்டும் வேலை செய்கின்றதோ, அறிவு மட்டும் இருக்கின்றதோ, நிச்சயமாக அவர்கள் வடிகட்டி விட்டார்கள். அந்த குழந்தையும் தடம் பண்ணி விட்டது நம்முடைய வளர்ப்பின் காரணமாக. உணவு உங்களுக்கு கொண்டு வந்தது, படைத்தது, உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப எந்த குறையும் இல்லாமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு கால்களுக்கு அருகில் விளைவித்தது இறைவன் தான். உயிரோட்டம் உள்ளது, நீங்கள் அல்ல. அந்த உணவுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்புங்கள். இப்பொழுது இந்த நிமிடம் பணம் வேண்டுமா என்று கேட்டால் உணவு வேண்டும் என்று கூறுங்கள். பணம் வேண்டும் என்றால் தொலைந்தோம். இன்று வரையில் உங்களுக்கு பணமும் கிடையாது. அந்த பணத்திற்காக நீங்கள் உடல் உடைப்பையும் மூளையையும் மட்டும்தான் செலவு செய்ய முடியும். பணம் என்று வரும் பொழுது மனதை நான் விட்டுவிட வேண்டும். மனதை நான் விட்டுவிட்டால் தவிர, சாக்கியத்தை நான் தொலைத்தால் தவிர எனக்கு பணம் கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பணத்தின் மீது அமைந்திருக்கின்றது. இறைவனோ உங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு உணவு என்று அமைத்தான். நாமோ அதனை பணமாக ஆக்கிக் கொண்டோம். அந்த உணத்தை அந்த உணவை பணத்திற்கு விலை பேசி, பிறகு பணத்தை கொண்டு உணவை விலை பேசி, பின்னர் பணமும் இல்லாமல் உணவும் இல்லாமல் என்னுடைய உடல்நலமும் கெட்டு மனநலமும் கெட்டு உயிரோட்டமும் பாதிக்கப்பட்டு இப்பொழுது இந்த மூன்றும் கெட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை உணர்வின் பக்கம் நியாய உணர்வுடன் நீங்கள் திரும்புங்கள். உணவை படைத்தது யார், அதனை பதுக்கியது யார், உங்களுக்கும் உணவுக்கும் இடையே தடையை ஏற்படுத்தியது யார், பின்னர் நீங்கள் உழைத்தால் தான் உணவு என்றும், அந்த உழைத்து நாங்கள் பணம் கொடுப்போம், அந்த பணத்தை கொண்டு வந்தால் தான் உணவு என்றும், இந்த இரண்டுக்கும் இடையில் பசிக்கும் உணவுக்கும் இடையில், இறைவன் படைத்த படைப்புக்கும் அவன் உங்களுக்காக உயிரோட்டத்திற்காக படைத்த படைப்பான உணவுக்கும் இடையில் இந்த சைத்தானுடைய நிலையை கொண்டு வந்தது யார். அறுவருக்கத்தக்க உடைப்பும் பணமும் என்ற இந்த ஒரு செய்தியை கொண்டு வந்தது யார். இந்த உடைப்புக்கும் பணத்துக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பூராவை செலவு செய்யும் பொழுது இறைவன் படைக்காத ஒரு படைப்பில், இறைவன் அமைக்காத ஒரு வழியில் நாம் அமைந்துவிட்டோம். பணத்தை நீங்கள் தின்பதோ பணத்தை நீங்கள் சுவாசிப்பதோ குடிப்பதோ கிடையாது. யார் இந்த பணத்தை கொண்டு வந்தது என்றால் உங்கள் மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்கள் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்கள் அமைத்துக்கிட்டீர்கள் அவர்கள்தான். மனிதனை படைத்தான், வயிற்றையும் உணவு என்ற தேவையையும் படைத்தான், உணவையும் படைத்தான். இதற்கிடையில் நீங்கள் யார் மனிதனுடைய கைகள் உணவின் பக்கம் செல்லாமல் தடுத்தது, பின்னர் அவற்றுக்காக விலை பேசி, பின்னர் அவற்றுக்காக உடைப்பையும் கொண்டு வந்தது யார். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறை ஆற்றல் மிக்க செய்தி இருக்கின்றது. உணவை விரும்புங்கள். சத்தியம் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது உணவையும் விரும்புகின்றீர்கள், பணத்தையும் விரும்புகின்றீர்கள். உணவையும் பணத்தையும் இணைத்து விடுவதன் காரணமாக உணவு இறைவனிடத்திலிருந்து வருகின்றது. பணத்திற்காக நீங்கள் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய இறைவனுக்கும் உள்ளத்தின் தொடர்புக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கத்தை நாம் இழக்கின்றோம். எப்பொழுது உயிருக்கும் உணவுக்கும் இடையே உழைப்பையும் பணத்தையும் கொண்டு வந்தோமோ, உடல் வாழ்க்கை பக்கம் திரும்பிவிட்டோமோ, என் உயிருக்கும் என் உள்ளத்திற்கும் இடையே இறைவனை தொடர்பை நான் இழந்தேன். நற்குணங்கள் அனைத்தும் என்னை விட்டு சென்று விட்டது. நான் குணம் கெட்டவனாக ஆகிவிட்டேன். இந்த குணங்கள் கெடும் பொழுது, பணம் என்ற ஒன்று வரும் பொழுது மனிதர்களை நாட வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் பணத்தை இறைவன் படைக்கவில்லை, மனிதர்கள் படைத்தார்கள் அந்த பணத்தை. உழைப்பை இறைவன் நாடவில்லை, மனிதர்கள் தங்களுக்கே பெருமை சேர்த்துக் கொண்டார்கள் உழைப்பு வேண்டும் என்று. இந்த இரண்டையும் இறைவன் உங்களுக்கு நாடவில்லை, ஆனால் நீங்கள் அதனை பிரதானமாக எடுத்துக்கொண்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி. உலகத்தினுடைய அமைப்பு அந்த விதமாக ஆகிவிட்டது. ஆனாலும் இறைவன் மன்னிப்பதற்காக நிச்சயமாக காத்திருக்கின்றான், உங்களுக்கு உதவி புரிய நிச்சயமாக காத்திருக்கின்றான். இந்த உலகத்திலும் சரி, உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரையிலும் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு உணவின் குறையை அவன் நீக்கி நிறைவை தரக்கூடிய அந்த மன்னிப்பை இப்பொழுதும் கைக்கொண்டிருக்கின்றான். எப்பொழுது இது நிறைவேறும் என்றால், என் இறைவனே உணவை எனக்கு நீ நிரந்தரமாக்கிவை என்ற அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உழைப்பையும் மனிதன் அதற்காக உருவாக்கிய இந்த கல்வியையும் அறிவையும் நீங்கள் நீக்கிவிடுங்கள். ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். படைப்பவன் இறைவன் நீங்கள் அல்ல, உயிரோட்டத்தோடு கூடிய உணவை படைப்பவன் இறைவன். இப்பொழுது பார்த்தீங்கன்னால் கொசுக்களும் இருக்கின்றன, நானும் இருக்கின்றேன். இந்த இரண்டில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? கொசுக்களினுடைய ஆதிக்கம் ஓங்கி இருக்கிறதா, எனக்கு கொசுக்களின் மீது ஆதிக்கம் ஓங்கி இருக்கிறதா? பதில் என்ன? கொசுக்களை விட்டு நான் ஓடுகின்றேனா, கொசுக்களினை துரத்துகின்றதா என் உறக்கத்தையும் என்னுடைய ஓய்வையும் இரவினுடைய நிம்மதியையும் பிரிக்கிறதா இல்லையா? இறைவன் உங்களுக்கு உறக்கத்தை கொடுக்க உங்களுக்கு இல்லை என்று ஆக்குகின்றது, யாருடைய கை ஓங்கி இருக்கிறது இப்பொழுது? இந்த கொசுக்களின் கை ஓங்கி இருக்கிறது. ஏன் நமக்கு இந்த நிலை? இதற்கு காரணம் என்னுடைய உயிரோட்டம் கெட்டது, என்னுடைய இரத்த ஓட்டம் கெட்டது. உயிரோட்டத்துக்குரிய இரத்த ஓட்டம் கனமாக ஆகிட்டதன் காரணமாக, சாக்கடையாக ஆகிட்டதன் காரணமாக, நல்ல மூச்சு இல்லாததன் காரணமாகவும், கெட்ட மூச்சு அதிகமாகிட்டதன் காரணமாகவும் உங்களை விஷ ஜந்துக்களும் விஷப்பூச்சிக்களும் அடையும்படி நாம் அந்த சுற்றத்தையும் சுகாதாரத்தையும் கேடாக அமைத்துவிட்டோம். கொசுவுக்கான உயிரோட்டம் வேறு, மனிதனுக்கான உயிரோட்டம் வேறு, பன்றிக்கான உயிரோட்டம் வேறு, குழி கரடி சிங்கங்கள் பாம்பு தேள் கூலான்களுக்கான உயிரோட்டம் வேறு. ஒவ்வொரு உயிரோட்டமும் அதனுடைய தன்மைக்குரிய ஒரு உயிரினத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றது. கெட்ட உயிரோட்டம் கெட்ட தன்மை உள்ளதையும், நல்ல உயிரோட்டம் நல்ல தன்மை இருக்கக்கூடிய மனிதனுக்கு அடங்கக்கூடிய அந்த உயிரினங்களையும் படைக்கின்றன. நாம் மனிதனுக்கு அடங்காத உயிரினங்களை படைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இறைவனுக்கு புறம்பாக சென்றதன் காரணமாக என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அந்த கெட்டத்தன்மை கலந்திருக்கின்றது. நச்சுக்களை உருவாக்கக்கூடிய அந்த மூச்சு, அந்த உயிரோட்டம், கெட்ட உயிரோட்டம் மற்ற உயிரினங்களை, எனக்கே விரோதமான உயிரினங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. சிறிய பாக்டீரியா முதலாக, வைரஸ் முதலாக, பார்க்கக்கூடிய கொசு ஜந்துக்கள் முதலாக, பாம்புகள் தேள்கள், இன்னும் கொடிய மிருகங்கள் வரையில் நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாய்களும் கூட நமக்கு எதிராக திருப்பப்பட்டுவிட்டன அரசாங்கங்களால். எந்த அளவுக்கு என்றால், மனிதனை கொன்றால் கேள்வி கணக்கு தேவையில்லை, நாயை கொன்றால் கேள்வி கணக்கு உண்டு. நாய்களை விட கேவலமானவர்களாக நாம் ஆக்கப்பட்டுவிட்டோம். நம்முடைய சட்டசபையில் இது நமக்கு எதிராக இயற்றப்பட்டிருக்கின்றது. நாம் அனுப்பிய அந்த அரசாங்கத்தை உருவாக்கிய அந்த மனிதர்களால் உங்களுக்கு எதிரான சட்டம், நாய்கள் மேலானவை நீங்கள் கீழானவை, இப்படித்தான் நாம் அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். நாய்களுக்கு உணவு உண்டு, மேலான உணவு உண்டு, உங்களுக்கு கலக்கமான உணவு. தரம் குறைந்து கொண்டிருக்கின்றது, இறைவனுடைய கோபம் நம்மை இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நாள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு நாய்களை பற்றிய ஒரு குறைவான அவை உங்களுக்கு கீழானவை என்ற உணர்வை இறைவன் அமைத்திருந்தான். திறந்து வைத்துக்குள்ள நாய் வர்ற மாதிரி வருதியேன்னு சொல்லக்கூடிய அந்த காலம், நாயே என்று திட்டக்கூடிய அந்த காலம். இப்பொழுது நாய்கள் உங்களுக்கு மேலானவை, மிஸ்டர் நாயின் கூட்டணும், நாயேன் சொல்வது தப்பு. அந்த அளவுக்கு கேடும் கேலி குத்துமாக நாம் ஆக்கப்பட்டு விட்டோம். நாய்களை விட கேவலமானவர்கள் நீங்கள் என்பதை இப்பொழுது உணர வேண்டும். புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் கடைகளுக்கும் பாம்புகளுக்கும் இங்கு இடமிருக்கிறது, உங்களுக்கு இடமில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்தது நீங்கள் எப்படி உயரப்போகின்றீர்கள் என்பதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நாளுக்காக நாம் எவ்வளவு நாளாக நாம் நம்மை கீழடுக்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு காலமாக இறைவன் நம்மீது பொறுந்து கொண்டிருக்கின்றான், இப்பொழுது நாய்களும் புலிகளும் சிங்கங்களும் பாம்புகளும் கடைகளும் தேள்களும் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றுக்கு வாழ்க்கை வேண்டும் உங்களுக்கு கிடையாது. மனம் கெட்டுவிட்டது. நாம் உயர்வான அந்தஸ்தில் படைக்கப்பட்டிருக்க மிக தாழ்வான நிலைக்கு நாம் ஆக்கப்பட்டு விட்டோம். எனவே மனிதன் என்ற அந்த உயர்வான அந்தஸ்து எப்பொழுது தாழ்வடைகிறது என்றால், எப்பொழுது நீங்கள் மனம் சிதைந்தவர்களாக, மனிதன் என்ற நிலையிலிருந்து இறங்கியவர்களாக, இன்னும் இறை உணர்வை விட்டு விலகியவர்களாக, உணவு வேண்டாம், ஓய்வு வேண்டாம், பணம் வேண்டும், உழைப்பு வேண்டும், இரவு வேண்டாம், இரவு பகலாக உழைக்க வேண்டும், அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்ற அளவுக்கு நாம் எப்படி கொண்டோமோ, நிச்சயமாக இறைவன் இதை உங்களுக்கு விதிக்கவில்லை. உங்களுக்கு பெருமை பாராட்ட வேண்டி ஒருவர் முதலை ஒருவர் தட்டிக்கொண்டு, ஆகா நீ உழைக்கின்றாய், நீ உழைக்கின்றாய், ஆடு மாடுகள் உழைக்க பிறந்தவை, மனிதன் விருந்தினனாக என்ற உலகத்திற்கு வந்தவன். இப்பொழுதும் கூட உங்களுக்கு விருந்துபச்சாரம் கிடைக்கும், வேலை கிடைக்காது, விருந்துங்கள் இப்பொழுது, வேலை வேண்டாம் இறைவனே. அந்த வேலைக்கு உங்களுடைய அறிவுதான் முக்கியம், உங்களுடைய உள்ளம் தேவையில்லை. உள்ளம் இருந்தால் ஞானங்களோடு வாழ்வீர்கள். உங்களுடைய உடல் உடைப்பு தேவையில்லை, எண்ணத்தினுடைய ஆற்றல் காரணமாக. உங்களுக்கு வானிலிருந்து மழை பொழிந்து கொண்டிருக்கும், பூமி உழைந்து கொண்டிருக்கும், ஒவ்வொரு மண் துகளும் தானியங்களாகவும், ஒவ்வொரு கிளைகளிலும் ஒவ்வொரு இலையின் காய்களாகவும் பழங்களாகவும் பூக்களாகவும் உங்களுக்கு மனம் கொடுத்துக் கொண்டிருக்குமே, அந்த வாழ்க்கையை தவறவிட்டீர்கள். விரும்புங்கள் படைப்பானிடம், படைப்பான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்காக சாட்சியம் இன்று நடைபெறுகின்றது. உயிரோட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டது உங்களுடைய அறிவு. விளைச்சல்களில் உங்களுடைய உணவுக்கான விளைச்சல்களில் பாதிப்பு ஏற்படுத்தியது உங்களுடைய அறிவு. அந்த விளைச்சல்களில் உங்களுடைய அறிவு கலந்ததன் காரணமாக வனமிக்க மண் தடம் கெட்ட குப்பை கூலங்களும் மரங்களும் சிறுநீரும் கலந்ததும் இவ்வளவு சாக்கடைகளையும் போட்டு நீங்கள் உங்களுடைய அறிவு சென்று வளர்க்கின்றீர்கள். அந்த சாக்கடையிலிருந்து விளையக்கூடிய ஒரு தானியம் தானியம் போன்றது, ஆனால் உங்களுடைய உயிரோட்டத்திற்கு நிச்சயமாக அது பொருந்தாது. நீங்கள் அதை உண்பதற்கு முன்பாகவே புழுக்களும் பூச்சிக்களும் அதனை பிடித்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னும் மேலதிகமாக அவற்றை நீங்கள் உழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த தண்ணீரில் பாம்புகள் இருக்கும், விஷஜந்துக்கள் வாழக்கூடிய அந்த தண்ணீரையும் நீங்கள் அங்கு சேர்க்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். மனிதனுக்காக உள்ள உணவும் கிடையாது, மனிதனுக்கான பயிரிட்ட அந்த இடத்தில் விஷஜந்துக்கள் இருக்கின்றன, அது வளரும் போது புழுப்பூச்சிகள் இருக்கின்றன. இவை மனிதனுக்காக அது உங்களுடைய அறிவு, மகா கெட்ட அறிவு, மனிதனுடைய அறிவு. இறைவனுடைய ஒவ்வொரு படைப்பையும் பாழாக்குவதும் அதனை நாசமாக்குவதையும் தவிர உங்களுடைய அறிவுக்கு வேறு எந்த விதமான வேலையும் கிடையாது. அடிக்க பிறந்த இந்த அறிவை ஆக்கத்திற்குரிய இறைவனுடைய படைப்பின் மீது ஆதரவு வைத்தவர்களாக யார் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு நிலைபெறும். அந்த நாள் இறைவனுடைய சாட்சியம் நிலைபெறக்கூடிய நாள். இறைவன் உங்களுக்கு உதவி புரிவதற்கு இன்றும் காத்துக் கொண்டிருக்கின்றான். நல்ல உணவை கேளுங்கள், என்னை படைக்க வழிவிடுங்கள், உங்களுடைய அறிவை உபயோகிக்காதீர்கள், எனக்கு வந்து கொண்டு எனக்கும் படைக்க தெரியும் என்று நான் படைத்துக் கொண்டிருக்க நீங்கள் சாக்கடையை உள்ளே புகுத்து நான் எவ்வளவு அமோகமாக என்னுடைய பயிர்களை வளர்க்கின்றேன் என்று பாருங்கள் என்று கூறாதீர்கள். உங்களுக்கு அளவிடப்பட்டது நிச்சயமாக இருக்கின்றது, நீங்கள் அதை மிகைக்க எண்ணாதீர்கள். ஒவ்வொரு போகமும் உங்களுக்காகத்தான். வருடத்தில் இரண்டு போகம், வருடத்தில் மூன்று போகம், வருடத்தில் நான்கு போகம் தேவைக்கு தகுந்த அளவுக்கு அவன் உங்களுக்காக உருவாக்குகின்றான். நீங்கள் ஒரே நாளில் 50 போகம் விளைவிப்பேன் என்று கூறி அந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்த்தத்தை உண்டாக்கிவிட்டீர்கள், அதில் சாகரித்துவிட்டீர்கள். பின்னர் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு அதன் மீது எலுவை நீங்கள் போடுகின்றீர்கள், அது குப்பை கூடவர் என்பது உங்களுக்கு தெரியும். மலத்திலிருந்து விளையக்கூடிய அந்த ஒரு தானியம் மனத்தினுடைய சாரத்தை கொண்டிருக்கின்றது, அது உயிரை கெடுக்கக்கூடியதா, உயிருக்கு உத்தரவாதமானதா, உயிரை வளர்ச்சியாக ஆக்கக்கூடியதா என்று கேட்டால், நிச்சயமாக மலத்திலிருந்து உருவாகிய அந்த பயிரானது மலத்தினுடைய சாரத்தை கொண்டிருக்கின்றது, உயிரை பாதிக்கும். அந்த உயிர் பாதிக்கப்பட்ட நிலையில் மனம் எப்பொழுதும் செத்துவிட்டது. உயிரோட்டம் இருக்கும் வரையில் மனதின் வளத்தின் காரணமாக உயிரோட்டம் இருக்கின்றது. உயிரோட்டம் தவிர்க்கப்படும் பொழுது மனம் இறங்கிவிட்டது. மனதில் நம்பிக்கை கொள்ள வழியில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்ன காரணம் என்று கேட்கின்றீர்கள். காரண காரியத்தின் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள், என்ன காரணமாக இருக்கும் என்று. உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது, அரிப்பு நோய் ஏற்படுகின்றது, தோலில் அரிப்பு நோய் ஏற்படுகின்றது. இது மிக கெட்ட உணவை நீங்கள் உண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு காரணம் கெட்ட உணவு. உணவு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதல்ல, உணவினுடைய தரம் கெட்டது, உணவில் விஷம் கலந்திருக்கின்றது. விஷம் மனிதனுக்கு ஆகமானதல்ல, இது தோலில் உருவாகக்கூடியது. டாக்டரிடம் சென்று கேட்கிறீர்கள், எந்த உணவை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று. உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் உணவு உண்பவர்கள், எந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று. ஓரளவுக்காவது அறிவிக்கிறது என்று பொருள். அவரிடம் போய் கேட்டால், டாக்டர் போய் கேட்டால் அவர் சொல்லுவார், இதை நிறுத்திவிடு, அதை நிறுத்திவிடு, அதை நிறுத்தி எல்லாவற்றையும் நிறுத்திவிடு என்று சொல்லுவார். சாப்பிடுவது யார், அவர்களுக்கு தெரியாதா எந்த உணவு எனக்கு ஒத்துக்கொள்கிறது, எந்த உணவு எனக்கு ஒத்துக்கொள்கிறேன்னு தெரியாதா. டாக்டர் சென்று கேட்கிறார்கள், உங்களுடைய அறிவின் காரணமாக சிந்திக்கும் திறனும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்படியும் நீக்கப்பட்டுவிட்டன. இறைவனுடைய ஆதரவு அங்கு இல்லை, இறைவனுடைய அருளும் இல்லை, விளங்காத மனிதர்களாக நாம் ஆக்கப்பட்டு விட்டோம். நாம் இப்பொழுது நம்பிக்கை கொள்ள வேண்டியது, என் இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன், நம்பிக்கை கொள்கின்றேன், மீண்டும் அவன் எனக்கு நன்மை நல்வாழ்க்கையை அமைப்பான் என்று. உயிர் இன்னமும் இருக்கின்றது, உயிர் அற்ற நிலையிலிருந்து நான் படைக்கப்பட்டேன் உயிர்ந்ததாக. இப்பொழுது உயிர் என்றம் இன்னமும் இருக்கின்றது, இறை நாட்டமும் இருக்கின்றது. இப்பொழுது நான் இறைவன் கேட்கின்றேன், என் உயிரோட்டத்தை நீ சிறப்பாக்கக்கூடிய இறைவனை என்று கேளுங்கள். உங்களுடைய இதயத்தின் பக்கம் திரும்பி இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். இறை உணர்வு இங்கிருக்கின்றது. இதை விட்டு வெளியில் நீங்கள் சென்று கட்டிடங்கள் குறிப்பிட்டீர்கள் என்றால், பூசாரிகள் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய கட்டிடங்கள் என்று சொல்வீர்கள் என்றால், அங்கு இறைவனுடைய வார்த்தை இருக்கிறது என்றால், இங்கு பேசிக் கொண்டிருப்பது யார், இந்த உணர்வு யார் பெயர்ந்தது. உங்களுடைய உணர்வின் பக்கம் திரும்புங்கள், இறைவன் பக்கம் திரும்ப வேண்டியிருக்கிறது. இறுதியாக நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, நடக்க முடியாமல் ஆகும் பொழுது புண்ணியஸ்தலங்களை நோக்கி மனிதர்கள் உங்களுக்கு காண்பித்தார்களே, அந்த புண்ணியஸ்தலங்களை நோக்கி செல்ல முடியாது. உங்களுக்காக மனிதர்கள் கட்டிடங்களை கட்டி வைத்துக் கொண்டு இங்குதான் நடைபெற வேண்டும் என்று கூறினார்களே, அங்கும் செல்ல முடியாது. வீடுகளில் அதற்கு பூஜைகள் வைத்திருப்பீர்கள், அங்கும் செல்ல முடியாது. இருந்த இடத்தில் கட்டில்களில் கிடக்கும் பொழுது, கேட்பாளர்த்து கிடக்கும் பொழுது, எவ்வளவு கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டார்களே, அந்த இருக்கும் பொழுது நீங்கள் திரும்ப வேண்டியிருக்கின்றது இறைவனை என்று. அப்பொழுது நீங்கள் இறைவனை விட முடியாது, திரும்ப வேண்டும். இப்பொழுது உங்கள் தொழில் செய்வோன் யார் என்று நீங்கள் அறிவித்தானால், நிச்சயமாக என் இறைவன் மட்டும்தான். நாம் செய்யக்கூடிய தவறுகள், ஒன்று உணவிற்கு பதிலாக பணத்தை விரும்பியது, அடுத்தது இந்த கோயிலை மஸ்ஜிதை விட்டுவிட்டு வெளியில் மனிதர்கள் காண்பித்த இடங்களுக்கு சென்று அங்குதான் இறைவன் இருக்கின்றான் என்று பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது நாம் ஒட்டுமொத்தமாக முற்றிலுமாக தவறிவிட்டோம். சிந்தித்து உணரக்கூடிய தகுதி உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும், தரமான உணவை உட்கொள்ள வேண்டும், தூய்மையான உணவை உட்கொள்ள வேண்டும். இதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமாக இன்று முதல் அமையுங்கள். கெட்ட கழிவுகளாக இருக்கக்கூடிய இந்த மனித அறிவு, மனமாக இருக்கக்கூடிய மனித அறிவு, துப்பையாக இருக்கக்கூடிய மனித அறிவு, இவற்றிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேனே என்று கேளுங்கள். குப்பை குளங்களாக இருக்கக்கூடிய மனித அறிவை மற்றும் பாதுகாத்துக் கொள்கிறேனே என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்கு உங்களுடைய நிச்சயமாக போதுமானவன். இவற்றையெல்லாம் சாப்பிட்டு விட்டு அதிலிருந்து உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு உடல் நலமும் குறைந்து மன நலமும் குறைந்து நான் விரக்தியாகக்கூடிய நிலையில் இறைவனை அழைக்கும் பொழுது, இந்த உணவிலிருந்து கிடைத்த இவ்வளவு மோசமான விளைவுகள், அதிலிருந்து என் உயிருக்கும் குறைந்த பிறகு நான் இறைவனிடம் கேட்பேனே ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கும், அவ்வளவு தீமைகள் நீக்கப்படும் என்பது உண்மையானால், அவற்றை சாப்பிடுவதற்கு முன்பாக என் இறைவனை தூய்மையாக்கிக்கொடு என்று உள்ளச்சத்தோடு சாப்பிடும் பொழுது, இறைவன் படைத்த அந்த தூய்மையான சுத்தமான உணவை நீங்கள் உட்கொள்கின்றீர்கள் என்பது பொருள். எந்த நோயும் தாக்காது. எனவே உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு என்று ஒன்று கிடையாது. பயப்படுங்கள், இறைவனே இந்த உணவின் தீமையை நீக்கி எனக்கு நன்மையாக்கும் தூய்மையாக்கும் கூட இறைவனே என்று கேளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக சமைக்கும் பொழுதும் சரி, இறைவனே இந்த உணவை தூய்மையாக்கிவிடு, உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு உணவும் காய்கறியும் வகையும் மலங்கள் என்பதை அறிய வேண்டும். மனிதனுடைய மலம் என்பதை அறிய வேண்டும். பன்றிகளுடைய மலம் என்பதை அறிய வேண்டும். அதை போட்டுத்தான் அந்த உணவை வளர்க்கிறார்கள். இந்த பன்றி அறிவை வெற்றி நாம் விலக வேண்டும். விலக முடியாத நிலை இப்பொழுது. ஏனென்றால் அறிவு என்பது அவ்வளவு பெரிய பொக்கிஷமாக இவர்களுடைய கருத்தில் இருக்கின்றது. நிராகரிப்பவர்கள் மனிதனுடைய அறிவை மேலாக்கி இறைவனுடைய ஆற்றலையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் இவர்கள் எல்லி நகையாடுபவர்கள், கேவலமாக பார்ப்பவர்கள். இவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினராக நீங்கள் ஆகிடக்கூடாது. தனித்தனியே முறையே இறைவன் பக்கம் திரும்புங்கள், திரும்புங்கள். இறைவனிடம் செல்லுங்கள் என்று கூறவில்லை, உங்களை விட்டு வெளியேறாதீர்கள், திரும்புங்கள். உங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள், அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். நிச்சயமாக இன்று இப்பொழுதும் கூட விரும்புங்கள். இன்று விரும்புவது நாளைய நாளைக்காக. இந்த சாட்சியம் பதிவாகப்படுகின்றது. நான் மனிதர்களை விட்டு விலகினேன், மனிதனுடைய அறிவு என்னும் நரகளை விட்டு விலகினேன், மனிதனுடைய அறிவு என்னும் மனத்தை விட்டு நான் விலகினேன். என் இறைவனே நீ எனக்கு பாதுகாக்கப்படும் விரும்புங்கள். நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தூய்மையானது, அதிலிருந்து பிறக்கக்கூடியது மன நிறைவு. அந்த மன நிறைவில் இறைவனுடைய ஆற்றல், இறைவனை நான் என்றென்று நினைவு கூறுவதற்கு நிச்சயமாக இந்த ஆற்றல் பயன்படும். மனதுடைய பலத்தின் பக்கமும் மனத்தின் பக்கமும் நிச்சயமாக செல்லாது, அறிவின் பக்கம் செல்லாது. கெட்ட வாழ்க்கையிலும் இருக்கிற படைப்புகளிலேயே மிக கேவலமான படைப்பாக நாம் ஆகிவிட்டோம். பணத்தையும் மனதுடைய அறிவையும் நம்பியதன் காரணமாக உங்களுடைய அறிவு அவ்வளவுமே பணம் சம்பாதிக்க மட்டும்தான் உபயோகப்படும், எதற்கும் உபயோகப்படாது என்பதை அறிவீர்கள். உள்ளத்திற்கு அது நிறைவையும் தராது, உள்ளத்திற்கு பாதுகாப்பையும் தராது. எத்தனை கோடிகள் எத்தனை ஆயிரம் கோடிகள் வச்சிருந்தாலும் சரி, நாளைய வாழ்க்கைக்கு இன்னும் பணம் வேண்டும் என்றுதான். மனிதனுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்கள், மனிதரை நீங்கள் அபகரிப்பீர்கள், அவர்களுடைய உடைமைகளை நீங்கள் அபகரிப்பீர்கள். அவ்வளவு கேடான குணங்களும் உங்களிடம் வந்துவிடும். பணமும் மனதின் மனிதனுடைய மனத்திற்கு சம்பந்தமான இந்த அறிவையும் நீங்கள் நம்பப்படுவது. உங்களுடைய உணவில் மலம் இருக்கின்றது, மனித மலம் அல்ல, பன்றியின் மலம் அங்கு சேர்க்கப்படுகின்றது என்று அறிவிப்பது. இதனையா சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எனினும் இறைவன் மகத்தான படைப்பாளன், தீமையை நீக்கி நன்மை அருள் கொண்டிருக்கின்றான், அருள் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். இப்பொழுது நான் அதற்குள் நுழைந்து அந்த கேள்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய பிரார்த்தனை என்னவென்றால், இன்று முதலாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி, உணவினுடைய தூய்மையை நீ எங்களுக்கு மீட்டுத் தருவாயாக இறைவனே. எந்த அமைப்பில் உணவை நீ எங்களுக்காக அமைக்க நாடினாயோ அந்த உணவை எங்களுக்கு கொடுவனே. இதனுடைய தீமைகளை நீக்கி நன்மைகளை கொடு. நிச்சயமாக இறைவனுக்கு எப்படி தூக்கடையோ. இதற்காகவே உங்கள் மீது வானங்களிலிருந்து மழை தாரை தாரையாக பொழியும், பூமியினுடைய கேடுகள் நீக்கப்படும், மனிதனுடைய ஞானம் என்ற அந்த கண் திறக்கப்படுகின்றது. உள்ளத்தில் சிறப்பான வழிமுறைகள் உங்களுக்காக தோன்றும். மனிதனுடைய வழிமுறைகளை விட்டு நீக்குவீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த படைப்பினமாக, இதுவரை இருக்கக்கூடிய மனித இனத்தை விட்டு உயர்ந்த படைப்பினமாக உங்களுடைய சந்ததிகளும் உருவாவார்களே, அந்த வாழ்க்கையை நீங்கள் இன்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். உள்ளத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கான சாட்சியம் இன்று உங்களுடைய மனதில் பதிவாகின்றது. வேண்டும் என்று விரும்புவர்களுடைய சாட்சியம் நிச்சயமாக இறைவனிடம் பதிவாகிவிட்டது, அது நிகழும். இந்த வேண்டும் என்ற சாட்சியத்தின் மீது நீங்கள் வாடும்பொழுது என் இறைவன் எனக்காக தர இருக்கிற அந்த பாக்கியத்தின் மீது நான் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். என் இறைவனே என் பொறுமையை நீ எனக்கு மீட்பாயாக. உள்ளத்தினுடைய வேகம் அதிகரிப்பதற்காக வேண்டி, உறுதியளிப்பதற்கு அதிகரிப்பதற்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்கை நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆம், தரமான உணவு வேண்டும் என்று இறைவன் கூறுவதை நான் கேட்கின்றேன். நீங்களும் அதை விரும்புகின்றீர்கள், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறைவன் உங்களுடைய சாட்சியத்தை பதிவாக்குவதற்காக உங்களுடைய உள்ளத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக நெஞ்சங்களில் இருப்பதை அனைத்தையும் இறைவன் நன்கறிந்தவன். நீ உண்மையை கொண்டு கேட்கும் பொழுது அதை நிறைவேற்றித் தரும் ஆற்றல் மிக்கவன். அதன் மீது சந்தேகம் கொள்பவர்களையும் நான் முதலானவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்கள் குழந்தைகளுக்காக சாதாரண தண்ணீரை கொடுத்தாலும் சரி நன்மையை கூறியவினை என்ற அந்த உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு கொடுங்கள். ஒரு புதிய சமுதாயமாக நீங்கள் உருவாக இருக்கின்றீர்கள். இறைவனால் சந்ததிகள் பெருகக்கூடிய சமுதாயம். உங்களுடைய உணவை இன்று முதலாக மனிதனுடைய அறிவு என்ற மனம் கலந்த அந்த உணவை வெறுத்து பழகுங்கள். பயபக்தியோடு இறைவனை கேளுங்கள். இனி இதுவரை நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கீர்களே இது எனக்கு ஒத்துக்கொள்ளாது, இதை சாப்பிட்டால் மூச்சடைக்கும், இதை சாப்பிட்டால் அடிப்பு வரும், ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும், இதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறப் போவதில்லை. அவை அனைத்தும் நீக்கப்பட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் இன்று முதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அது மேலோங்கி வரும். மன நிறைவோடு, இறைவனுடைய நிறைவான உள்ளத்தோடு, அவனுடைய நிறைவான ஞானங்களோடு உங்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த குழந்தை கொடுக்கக்கூடாது என்பதன் மீது இன்று நீங்கள் நிலை கொள்ளுங்கள். நல்ல உணவையும் தூய்மையான உணவையும் கொடுக்கும் பொழுது அந்த உணவுதான் உயிரோட்டத்திற்கு அடிப்படையாக இருக்கும் பொழுது அது மன நிறைவை கொடுக்கும் பொழுது மன நிறைவு என்பது இறைவனுடைய அருளை கொண்டு நிறைவதாகும். உங்களுடைய உணவை கொண்டோ உங்களுடைய வழிமுறைகளை கொண்டோ உங்களுடைய அறிவை கொண்டோ நிறைவதல்ல. உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், இந்த உலகத்திலும் நான் உங்களுக்கு நன்மையை தருகின்றேன். இனியும் நாளைய வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் வாழ்கின்றீர்களோ, உங்களுடைய சந்ததிகளுக்காக வாழ்கின்றீர்களே, அந்த நாளிலும் நீங்கள் இன்று மட்டும் இந்த சத்தியத்தை நிலைநாட்ட விரும்புகின்றேன். எனவே உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய பேச்சு இப்பொழுது சொல்லிக்கொண்டக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுடைய தேவையாகவும் அழகாகவும் நிகழ்ந்தால் நன்றாக இருக்குமே, இது நிகழ்த்தம் என்ற அந்த உணர்வையும் இப்பொழுது உங்களிடம் கொண்டிருக்குமானால் சாத்தியம் பதிவாகிவிட்டது. இந்த நாளிலிருந்து இறைவனுடைய உதவி உங்களுக்கு உண்டு. பேராற்றல் மிக்கவன் அத்தியாயம் 40-51 நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த நம்பிக்கையை யார் கொண்டிருக்கின்றார்களோ, இறை ஆற்றல் வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த இறை ஆற்றல் ஒன்று போதும் என்று யார் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ, அதன் மீது இப்பொழுது உறுதியை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் உதவி செய்வோம். நம்முடைய உதவி அங்கு வரும் அவர்களுக்கு. சுற்றிலும் கொசுக்கள் நிறைந்துவிட்டன, அதனை உருவாக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கெட்ட உயிர்சக்தி நிரம்பிவிட்டது, உங்களுக்கு எதிராகவும் திரும்பிவிட்டது. நீங்கள் இப்பொழுது நல்ல உணவை விரும்புங்கள். நிச்சயமாக உங்களை சுற்றிலும் உங்களுடைய சூழ்நிலைகளில் இந்த கெட்ட சக்திகள் இருக்க முடியாது, அதன் காரணமாக விஷஜந்துக்களும் விஷப்பூச்சிகளும் உங்களிடம் நெருங்காது என்பதையும் இப்பொழுது நீங்கள் உணருங்கள். விரும்புங்கள், கொசுக்களை விரட்ட முடியாது. உங்கள் கைகள் ஓய்ந்து போகும் வரையில் உங்களுடைய ஆல் அவுட் இருக்குது, ஆல் அவுட் என்பதை விட கொசுக்கள் ஆல் அவுட் கிடையாது. உங்களுடைய நுரையீரல்கள் பாதிக்கப்படும், உங்களுடைய நுரையீரல்களுக்கு கேன்சர் நிச்சயமாக உருவாகும், நுரையீரல் சுவாசிக்கும் தன்மை இழந்துவிடும், பெரும் இன்னல்களுக்கு ஆளாவீர்கள். இது அறிந்திருந்தும் கூட இன்னமும் அந்த மருந்தை போட்டுக்கொண்டு நீங்கள் உயிர் வாழலாம் என்று எண்ணுகின்றீர்கள். உங்களுடைய சுவாசப்பைகள் கெட்டுக்கொண்டிருக்கின்றன, அவற்றை நீங்கள் ஒரு காலம் அடிக்க முடியாது. நல்ல உணவை இறை திருப்திக்காக மேற்கொண்டு அந்த உணர்வுடன் நீங்கள் நம்பிக்கையுடனும் கொஞ்சம் பொறுத்து கொண்டும் வாழ்வீர்களானால் நிச்சயமாக இறைவன் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு மட்டுமே உங்களை கொண்டு கிடைக்காது, அவ்வளவுதான், மற்ற அவ்வளவையும் கிடைக்கும். விரும்புங்கள் உங்களுடைய தேவை என்ன என்பதை. நமக்கு அரசன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் என்பதை அறியுங்கள். அவன் உங்களுக்காக படைப்பவன், உங்களுக்காக பங்கிருப்பவன், உங்களுக்காக உணவளிப்பவன், உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் பொறுப்பேற்றுக் கொள்பவன், யாவற்றையும் அறிந்தவன், எல்லா வழிகளும் அவனுக்கு உண்டு. அவனை மட்டும் விரும்புங்கள், பிறகு நீங்கள் அதனால் முயற்சிக்காதீர்கள். விருப்பத்தோடும் நம்பிக்கையோடும் யார் தங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்கின்றார்களோ, தங்களுடைய முயற்சிகளை கொண்டு தோல்வியடைந்தவர்களாக எனக்கு எப்படி ஆகிவிட்டது என்று வேதனைப்படுகின்றார்களோ, ஏன் இறைவன் என்னை படைத்தான் என்ற அளவுக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முடித்துவிட்டது. அவர்கள் இனி இறந்தவர்களே, உயிர் வாழ்ந்தவர்கள் இல்லை. யாரொருவர் இந்த நிலைப்பாடு கொண்டிருக்கின்றீர்களோ, இந்த உலகத்தில் நான் அவர்களுக்கு உதவி செய்கின்றேன் என்னுடைய சாட்சியம் நிலைபெறும் அந்த நாள் சமீபமாக இருக்கின்றது. சாட்சிகள் நிலைபெறும் அந்த நாளில் நிச்சயமாக நாம் உதவி செய்வோம். நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் நடைபெறும் நாளிலும் உதவி செய்வோம். இறைவனுடைய உதவிக்கு நிகராக எந்த உதவியும் இல்லை. இறைவனுடைய கருணைக்கு நிகராக எந்த கருணையும் இல்லை. நீங்கள் உங்களுடைய நாளை இன்று ஆரம்பியுங்கள். இன்று நாம் பிறந்திருக்கின்றோம். இன்று நாம் உணவை மேற்கொண்டிருக்கின்றோம். மனிதனுடைய அறிவையும் மனிதனுடைய வழிமுறைகளும் அனைத்துமே இறைவனுக்கு விரோதமானவை, இறைவனுக்கு புறமானவை. எப்பொழுது இறைவன் விதிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைக்கிறீர்களோ இறைவனுடைய குணங்களை கொண்டு அது வாழ முடியாது. இறைவனுடைய குணங்களுக்கு மாற்றமாக ஒரு தேனும் பாம்புக்கும் எவ்வளவு விஷம் இருக்கிறதோ அந்த விஷத்தை கொண்டுக்கூடிய மனதை கொண்டுதான் நீங்கள் வாழ முடியும். ஏனென்றால் பொருளின் அடிப்படையில், உருவ வழிபாட்டின் அடிப்படையில் நீங்கள் இறங்கிவிட்டீர்கள். பணத்தை கொண்டுதான் உணவு என்று, உங்களுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு உணவு படைக்கவில்லை. உங்களுடைய உணவு அவ்வளவு பணத்தை கொண்டு நீங்கள் கிடைக்கக்கூடிய எருவை போட்டு நான் படைக்கின்றேன், உணவை படைக்கின்றேன் என்று கூறக்கூடிய உடவர்களையும் விவசாயிகளையும் நீங்கள் நம்பப்படுது. உங்களுடைய உணவு கெட்டுவிட்டது, உங்களுடைய உணவு உங்களுக்கு உதவாது, உங்களுடைய உணவு உங்களுக்கு பெரும் பாதகத்தையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிலைக்குமே. அந்த நாளின் தீமைகள் இதிலிருந்தும் இன்று நீங்கள் விடுபடுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பது உண்மையானால் உங்கள் நண்பன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும் என்பதிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். மருந்துகளும் மாத்திரைகளும் கூடாது என்பதிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னுடைய உணர்வும் என்னுடைய இறை நம்பிக்கையும் என்னுடைய மனநிறைவும் எந்த காலத்திலும் கொண்டுவிடக்கூடாது. உயிரோட்டத்தில் எந்த பாதிப்பும் எந்த நிலையிலும் ஏற்படக்கூடாது என்பதை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் விரும்புங்கள். சபிக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டாம். சாபக்கேடே என்னுடைய எந்த சந்ததிகளுக்கும் என்று அதை ஏற்ற வேண்டாம். மிகத்தீய இருப்பிடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மாற வேண்டும். நம்முடைய இருப்பிடம் மிக கெட்டது, சூழ்நிலையும் மிக கெட்டது, உணவும் மிக கெட்டது. ஒரு நரகம் என்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நரகம் என்ற ஒன்று நமக்கு நிச்சயமாக இறங்கிவிட்டது. பணத்தை நம்பி வாழும் காலமெல்லாம் மனிதனுடைய உதவியும் இல்லை, இறைவனுடைய உதவியும் இல்லை. குணத்தை நம்பி வாடும் பொழுது இறைவனிடம் நல்ல உணவாக நீங்கள் உட்கொள்ள வேண்டும். உணவை உட்கொள்வதற்கு முன்பாக இறைவனுடைய தியானத்தில் நீங்கள் இருங்கள். நன்மையான உணவாக நீ மாற்றிக்கொண்டு இறைவனை என்று அதிலிருந்து எந்த நோயும் உருவாகப் போவதில்லை. நான் எந்த ஒரு நோய்கள் நிறைந்து விட்டேனோ, எந்த ஒரு பாதகத்துக்கு நுழைந்து விட்டேனோ, நுழைந்த பிறகு இந்த நோய்க்கு விடுதலை என்பது இறைவன் கூறுகின்றான். பொறுமையை கொண்டு பிரார்த்தனை கொண்டும் வெளியேறுங்கள். உங்களுக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது, காயம் ஆறும் வரையில் பிரார்த்தனை உங்களுக்கு பதிலளிக்கும், உங்களுக்கு நிறைவை தரும், உங்களுக்கு அமைதியையும் பொறுமையும் தரும். ஆறும் வரையில் காத்திருங்கள். இப்பொழுது நீங்கள் பெறக்கூடிய பிரார்த்தனை இனிவரும் காலங்களுக்கு காயங்கள் ஏற்படாத ஒரு வார்த்தைக்காக நீங்கள் கேட்கின்றீர்கள். எந்த காயத்தை நீங்கள் அடைந்துவிட்டீர்களோ அதிலிருந்து விடுபட அதிலிருந்து அனுபவித்துட்டு வாருங்கள். இது பரிகாரம். பொறுமையை கொண்டு யார் அந்த காயம் ஆறு முறையில் இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அருளை கொண்டு நான் இறைச்சுகின்றேன். இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. எனக்கு ஏன் இந்த நிலை என்று காரணம் கேட்காதீர்கள். இறைவனுடைய தீர்ப்பில் நீங்கள் அமைந்திருக்கின்றீர்கள். காரண காரியங்களை அறிபவர்கள் நீங்கள் இல்லை, இறைவன் ஒருவன் தான். என்னுடைய வாழ்க்கையும் சரி, பிறந்த நாளிலிருந்து இறந்த நாள் இறக்க நாள் வரையிலும் என்னுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்தமும் என்னுடைய இறைவனுடைய அதிகாரத்தில் உள்ளது, மனிதனுடைய அதிகாரத்தில் இல்லை. எப்பொழுது இறப்பு என்பது நிச்சயமும், வாழ்க்கையும் அப்படித்தான் நிச்சயிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், மரணமும் அடைகின்றேன். மரணம் என்பது நிச்சயமானால் இந்த கஷ்டங்களும் விதிக்கப்பட்டதை நீங்கள் அடைந்து அதிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டி பொறுமையை கொண்டும் பிரார்த்தனை கொண்டும் வெளியேறும் அந்த நாளில் இறைவனுடைய வாக்கியம் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும். நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்பொழுது செய்யக்கூடிய பிரார்த்தனை, இனி வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளவே, இப்பொழுது கஷ்டங்களுக்கு பொறுமையை கேளுங்கள். நான் இன்று மேற்கொண்ட ஒரு பிரார்த்தனை நாளை வாழ்க்கைக்கு சாத்தியமாக அமையும். இன்று நான் என் இறைவனுக்கு புறம்பாகவும் என் இறைவனுக்கு விரோதமாகவும் மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்பி, அறிவை நம்பி, குணங்களை இழந்து, பணத்தை நம்பி, உணவை மறந்து நான் வாழ்ந்தேனே, அதற்குரிய கூலி. இப்பொழுதும் கூட உங்களுடைய உணவுக்காக நான் தொடர்பு செய்ய முடியாது, கஞ்சத்தனம் ஏற்படும். நல்ல உணவு சாப்பிட முடியாதவர்களால் ஒவ்வொரு நாளும் விருந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புவீர்கள். தரித்திரம் பிடித்த அந்த உணர்வு எங்கே கல்யாணம் எங்கே வைபவம் நடக்கும் என்று காத்துக் கொண்டிருக்குமே தவிர உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணவை கொண்டு நீங்கள் விருந்து சாப்பிட முடியாது. கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை சேமித்து வைத்துக் கொண்டு நான் இன்று இந்த உணவை மறுத்து வாழ்கின்றேன். இந்த உணவுக்கு எனக்கு இன்று அருகதை இல்லை என்று கூறுகின்றீர்கள். உணவுக்கு எந்த குறையும் இறைவன் எப்பொழுதும் வைத்ததில்லை. நீங்கள் இறைவனிடம் உணவுக்கு நன்மையை கூட என்று கேட்கும் பொழுது முடிந்த வரையில் எவ்வளவு காசானாலும் பரவாயில்லை, சிறந்த உணவாக முதல் தரமான உணவாக முடிந்த வரையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். அந்த பணம் என்பது குப்பை தொட்டி. செலவு செய்யுங்கள், உணவின் ஆதாரத்தையும் மன நிறைவையும் அதன் காரணமாக இடையாற்றலையும் கொண்டு நீங்கள் வாடும் பொழுது உணவு உங்களை தேடி வரும், உங்கள் கைகளுக்கு வரும், பணம் உங்கள் கால்களுக்கு அடியில் நிரம்பும். நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை கால்களால் நாம் தொட வேண்டுமே தவிர கைகளால் தொடக்கூடாது, அசுத்தம். அந்த நிலை வேண்டும் என்ற இறைவனை நீங்கள் கேளுங்கள். அதுவரையில் உங்களை நன்மைகளுக்காக வேண்டி தரமான உணவை கேளுங்கள். அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். குறைவாக கொண்டிருந்தாலும் சரி, இறைவன் இறக்கமாக்குவான். ஒரு காலத்திலும் எனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது என்று நீங்கள் உங்களுடைய உணவின் தரத்தை குறைக்காதீர்கள். அந்த தளர்கட்ட உணவு அவ்வளவும் குப்பை கொட்டிக்கு போக வேண்டும். இதை அரசாங்கம் உணர வேண்டும். எண்ணத்தின் மீது உறுதி கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக நாம் உதவி செய்வோம். இந்த உலகத்திலும், அதாவது இப்பொழுது நீங்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு சென்றீர்களே, இந்த நிலையிலும் சரி, நாளைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய சாட்சியம் பதிவாகி இருக்கின்றது. நீங்கள் விரும்பியது, இறைவிடம் விரும்பியது பதிவாகிவிட்டது. அந்த நாளிலும் உதவி செய்வோம். உங்களுடைய சந்ததிகளுக்கும் உதவி உண்டு. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இவ்வுலகத்திலும் சாட்சியம் நிலைபெறும் நாளில் நீங்கள் விரும்பியது வானங்களிலும் பூமியிலும் பதிவாகிவிட்டது. இறைவனிடம் விரும்பியது உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்தாதீர்கள். அது சாத்தமையாகும். மனிதனுடைய அறிவை படிப்படைகளை விரும்பாதீர்கள். நரகத்தின் பாதை. விரும்பங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை அவன் படைப்பவன். நீங்கள் படைப்பை நாசமாக்குபவன். ஒருவேளை தண்ணீர் உணவை நீ உட்கொள்ளப்படுவதும் சரி, என் இறைவனை இதனை நன்மையாக்கிக் கொடு, உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கிக் கொடு. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் நன்மையாக்கிய இறைவனே, அவர்களுக்கும் மன நிறைவையும் உன்னுடைய ஆற்றலையும் நீ அதிகரிப்பாய் இறைவனே என்று அவனிடம் திரும்புங்கள். இப்பொழுது இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன, ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது இல்லையா என்று இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நாசமாய் போன உணவை தின்றுவிட்டு ஒவ்வொருவரும் நோய்களை பெற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மனிதனுடைய அறிவு, மனத்திற்கு சம்பந்தமான மனிதனுடைய அறிவு நரகனை நாம் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். உழவர்கள் விவசாயிகள் என்று நிச்சயமாக இல்லை. என் இறைவனே, நீ இந்த உணவை தூய்மையாக்கக்கூடிய என்று உங்களுடைய உள்ளத்தில் விரும்புங்கள். திரும்ப திரும்ப மதம் என்று சொல்வதற்காக அது அசிங்கம் என்பதை உங்களுடைய உள்ளம் ஏற்க வேண்டும் என்று வெறுக்க வேண்டும். தரமான உணவை நீங்கள் உட்கொள்ளுங்கள். பிறகு இரண்டும் பாவனைக்கு சேருங்கள். இப்பொழுது நீங்கள் உணவை உட்கொள்ளுங்கள். நன்மையாக்கூடியவர்களே என்று உள்ளம் திறக்கும் பொழுது இந்த உள்ளத்திற்குத்தான் படைப்புகள் உருவாகின்றன. புதிய புதிய ஆற்றல் மிக்க இறையாற்றலோடு கூடிய தூய்மையான உணவுகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்காக படைக்கப்படும். வானத்திலிருந்து தாரை தாரையாக மழை கொட்ட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய கேடுகள் நீங்க வேண்டும், தீமைகள் நீங்க வேண்டும், உணவு பொருள் தீமை நீங்க வேண்டும். மண்ணிலிருந்து கேடுகள் நிச்சயமாக வெள்ளமாக பெருக்கிறது கடலுக்குள் செல்ல வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த நீர் சிவலைகள் காற்றுகள் மாறி மாறி விற்கப்படும் பொழுது காற்றுகள் தூய்மையாகின்றன, பிரிச்சியாகின்றன. அந்த காற்று உயிரோட்டம் உள்ளது உங்களுக்கு வேண்டும். இதை நாம் நிறைவேற்றுப்போம். இறைவன் தான், நீங்கள் அல்ல. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதுவரையில் இருதயத்தை விட்டு உள்ளத்தை விட்டு வெளியேறி மனிதர்களும் பூசாரிகளும் முன்னோர்களும் கற்பித்த கட்டிடங்களுக்குள் சென்று கொண்டு அங்கு இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கு இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நெஞ்சங்களில் இருப்பது எல்லாம் இறைவன் நன்கறிந்தவன். அவனுடைய பார்வை இங்கிருக்கின்றது, உங்களுடைய குணமும் இங்கிருக்கின்றது, நடக்கடைகளும் இங்கிருக்கின்றன, திருந்து வேலை என்பதும் இங்கிருக்கின்றது, பொறுமையும் இங்கிருக்கின்றது. எப்படி நாம் இதை விட்டு வெளியே திரும்பினோம்? யார் கற்பித்தது இந்த கெட்ட வழிமுறைகளை? சிந்திக்காதவர்களை சிந்தித்து திரும்புங்கள். உள்ளத்தோடு இணைந்து விடுங்கள். அங்கு இறை ஆற்றலோடு கலந்து விடுங்கள். நம்பிக்கை இரண்டும் கேளுங்கள், பொறுமை இரண்டும் கேளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய மாபெரும் ஆற்றல் அரவிந்தமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் உங்களோடு இறைவன் காத்துக் கொண்டிருக்கின்றான். பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுது நீங்கள் திரும்புவீர்கள் என்று இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை அமைப்போம். இறைவன் தான் நாம் அல்ல. இன்று யார் இங்கு வந்திருக்கின்றீர்களோ, இறைவனுடைய நாட்டுக்குரியவர்கள், இறைவனுடைய அனுகிரகத்திற்குரியவர்கள். யார் இங்கு வரவில்லையோ அவர்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள் இல்லை. உங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படுகின்றது, வெளியில் உள்ளவர்களுக்கு அல்ல. அவர்கள் சொன்னாலும் புரியாது, ஏளனமாகவும் பேசுவார்கள். நீங்கள் உயர்ந்து விளங்கி மிக அழகான சமுதாயமாக உருவெடுத்து வரும் பொழுது நோய் நொடிகள் இல்லாத சமுதாயமாகவும் வறுமை பற்றி கவலை இல்லாமல் கால்களுக்கு கீழே பணம் குவியுமே அதை கால்களால் தட்டி உதைத்து நீக்குவீர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று யார் தேவையும் அவர்களுக்கு உங்களுக்கு எந்த குறையும் இல்லாத அந்த இறையாற்றலுடன் கூடியதற்கு அவ்வளவும் அடிமணிய வேண்டும். வானங்களும் பூமியும் வழிபடுகின்றன. இவர்கள் அச்சரித்த நோட்டுக்களா கால்களுக்கு வராது வரும் நம்புங்கள். அசிங்கங்கள் நோட்டுகள் உங்களுடைய தங்கம் உங்களுடைய வெள்ளி எல்லாமே காலுக்கு கீழ் இருக்கிறது. அவற்றை நீங்கள் உங்களுடைய நன்மைகளை காட்டிக் கொள்ளாதீர்கள். தங்கத்தை போன்ற ஒரு கெட்டது. இறைவன் அதற்கு ஒரு கலரை அமைத்திருக்கின்றான். சுத்தம் செய்யப்படாத டாய்லெட் எப்படி இருக்குமோ அந்த கலர் தங்கத்திருக்கிறான். அவ்வளவு அசிங்கமானதை உடலிலும் நெத்தியிலும் போட்டுக்கொண்டு பெருமையாக வருகின்றோம். உங்களுடைய டாய்லெட் கலர் சுத்தப்படுத்தப்படுறன்னா எப்படி இருக்குமோ அந்த கலர் தான் தங்கத்துடைய கலர். அவ்வளவு அசிங்கமானது. வெறுத்துடுங்கள், வானின் பாருங்கள், அங்கு நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. இவற்றுடைய செய்தி என்ன என்று எழுத கேளுங்கள். இவ்வளவு தொலைவில் அமைத்திருக்கின்றாய், பார்ப்பது கலராக இருக்கின்றது, இரவில் கண்கள் குளிர்ச்சியாக இருக்கின்றது, இதனை எங்கு அமைத்திருக்கின்றாய், எந்த இடத்தில் வைத்தால் அதற்கு நன்மையோ அந்த இடத்தில் வைத்திருக்கின்றாய். சாதாரணமாக நான் சொல்வோம், எனக்கு கீழான இடத்தில் எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைக்க வேண்டும் என்று நெருங்கிவிடக்கூடாது. அதனை நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதே அடிப்படையில் நீங்கள் உயர்வான படைப்பு மற்றவை அனைத்தும் தாழ்வான படைப்பு என்றால், படைத்த படைப்புகளிலேயே மனித இனம் உயர்வானது மற்றவை அனைத்தும் தாழ்வானது என்றால், எவ்வளவு தூரத்தில் வைத்திருக்கின்றான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அந்த அளவில் வைத்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன என்று இதில் செய்திகள் என்ன என்று என்னிடம் கேளுங்கள். இவற்றை எப்படி நான் என்னுடைய தேவைக்கு உதவி செய்து நான் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது என்று கேளுங்கள். நிறைவேண்டாம். இந்த நாசமாய் பண்ண படிப்புகளால் உங்களுக்கு எவை எப்படி பற்றி அறிவிக்கும் நிச்சயமாக இல்லை. மேகங்களை கொள்வதற்கு நாசமான படிப்புகளால் பூமியிலிருந்து தண்ணீரை இருக்கின்றன. ஏனென்றால் செத்த அறிவுக்கு செத்த பிணம் போன்ற அந்த தண்ணீர் தான் வெளியே வர வேண்டும். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரின் ஒரு உயிரினம் கூட இருக்காது. ஏனென்றால் செத்த நீர். இந்த செத்த அறிவுக்கு, செத்த படிப்புக்கு, செத்த டெக்னாலஜிக்கு இந்த செத்த தண்ணீர் தான் உங்களுக்கான பதில். உங்களுடைய இடையாற்றல் இருக்குமானால் வானத்தில் இருந்த தூய்மையான படைக்கக்கூடிய ஆற்றலுக்கு அந்த நீர் உங்களுக்கு வரும். எது வேண்டும்? இறைவனுடைய அறிவுக்கு, இறைவன் ஆற்றலுக்கு அந்த அறிவா இந்த கருதைகளுடைய படிப்பா என்பதையும் அறிய வேண்டும். விரும்புங்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவன் தான் உங்களையும் படைத்தான், உங்களுக்கு உணவையும் அமைத்தான், வாழ்க்கையும் அமைத்தான். அதில் நீங்கள் எந்த ஒன்றிலும் ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடையாது என்பதை நீங்கள் அறியமாட்டீர்கள். உங்களை நீங்கள் படைத்துக் கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு பொருளமாக இல்லாதவங்களுக்கு உங்களை நான் படைத்தேன். உங்களுக்காக பாலை கொண்டு வந்தேன். அதுவரையும் செத்து கிடந்த மார்பகங்களுக்கு அமுது கல்வியாக உங்களுடைய உணவுக்காக கொண்டு வந்தேன். கொஞ்சம் கூட நன்றியுடைய இறைவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். என்னை நன்றியுடையவர்கள் வாழ்க்கையாகிறேன் என்று இறைவன் திரும்புங்கள். உங்களுடைய இறைவனுக்கு மாறுபவர்களாக எனக்கும் அறிவு உண்டு என்று கூறினீர்களானால், இன்று நாம் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிக கீழான படைப்பமாக ஆக்கப்பட்டு விட்டோமே, நாய்களுக்கும் கீழாக. நாளைக்கு கொசுவை கூட அடிக்கக்கூடாது என்று கூறுவார்கள். அந்த நிலை வந்துவிடும். இன்று நீங்கள் திரும்புங்கள். இதுவரையில் வெளியில் சென்றீர்கள். இருதயத்தை விட்டு நான் கும்பிடுகின்றேன், நானும் தொழுகின்றேன், நானும் ஜெபிக்கின்றேன் என்று திரும்புங்கள். இறைவன் பக்கம் திரும்புங்கள். இங்கு அவனுடைய ஆற்றலோடு இருங்கள். சத்தியத்தின் மீது நிலைத்திருங்கள். நிச்சயமாக அந்த நாள் வரும்பொழுது என்னை மன்னிப்பாயாக என்று நீங்கள் வேதனைக்குள் நுழைந்த பிறகு நீங்கள் கேட்பது நிச்சயமாக இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அனுபவித்து விட்டு பொறுமையோடு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அதை கடித்து விட்டு நீங்கள் நம்புங்கள், நாளைய வாழ்க்கைக்கு இது உத்தரவாதம் என்று நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நாளைய வாழ்க்கைக்கு இது உத்தரவாதம் என்று நம்புங்கள். இன்று அல்ல, இன்று சுகமாக்குவான், லேசாக்குவான், ஆனால் இப்பொழுதே நீக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே? நிச்சயமாக இல்லை. மரணத்தை பார்க்கும் நேரத்தில் நான் என்னை நம்புகின்றேன் என்று கூறும்பொழுது அன்று அவர் இறை மன்னிப்பனாக இல்லை. அதே போன்று தீமைகளுக்கு நுழைந்த பிறகு நான் இப்பொழுது உடனே பிரார்த்திக்கின்றேன் என்ற தீமை நிறைவேற்றிக் கொடு என்று கேட்கும் பொழுது அங்கும் இறைவன் இல்லை. முடித்துவிட்டு வாருங்கள், பரிகாரம் தேவை. இப்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுடைய பிரார்த்தனையானது இனிவரும் காரணம் காலங்களுக்காக வேண்டும். உங்களுக்காக இன்னும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த தீமைகள் நீக்கப்பட்டுவிடும். இப்பொழுது விரும்புங்கள். தனித்தனியே முறையே இறைவனிடம் திரும்ப வேண்டும் தவிர கூட்டாக ஒட்டுமொத்தமாக இருந்து திரும்ப முடியாது. எதற்காக இறைவன் திரும்புகின்றோம்? கூட்டு பிரார்த்தனைக்காகவா, தனித்தனியே முறையே உங்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக என்று கேட்டால், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே தேவை இருக்கின்றன. உங்களுடைய தேவை என்னென்று எனக்கு தெரியாது, என்னுடைய தேவை என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் இறைவனுக்கு அனைத்து தேவையும் தெரியும். தனித்தனியே முறையே இறைவனுக்கு தெரியும். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் திரும்புகின்றீர்கள். இதில் கூட்டு பிரார்த்தனை எப்படி? இதுவும் கூட்டாக சேர்ந்து பூசாரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறை. அவர்களை கொண்டு நான் ஒரு பிரார்த்தனை மேற்கொள்வது மட்டும்தான் அது நிறைவேறும் என்று நம்மை நம்ப வைத்தார்களே, அதனுடைய கேடு இன்றும் கூட்டு பிரார்த்தனை அமைந்து கொண்டிருக்கின்றோம். நம்புங்கள், உங்களுடைய தேவைக்கு நீங்கள் திரும்புகின்றீர்கள். ஒருவருடைய தேவை மற்றொரு தேவையின் வித்தியாசமானது. உங்கள் அனைவரையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். கூட்டு சேர்க்காதீர்கள், எனக்கு எதிராக கோஷப்படாதீர்கள், தனித்து கேளுங்கள், உங்களுடைய சத்தம் தாழ்ந்திருக்கட்டும், உங்களுடைய உணர்வுக்கு மட்டுமே விளங்கட்டும், வெளியில் கேட்கக்கூடாது. பயம் அதிகமாக இருக்கும்போது குரல் தாழ்ந்துவிடுமா, உறக்க வருவோம். திமிர் இருக்கும்போது உறக்க பேசுவோம், ஆனால் பயம் என்ற சுமி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். பயம் நெருக்கி விடும்பொழுது சத்தம் தாழ்ந்துவிடும். அந்த அளவில் இறைவனுக்கு பயப்படுங்கள். தாழ்ந்த குரலில் உங்கள் மனதிற்கு மட்டுமே புறப்படக்கூடிய அந்த அளவில் துணியை நீங்கள் லேசாக்குங்கள். இப்பொழுது கேளுங்கள். பிரார்த்தனை என்பது பயபக்தியோடு அமைய வேண்டும். சத்தம் போட்டு கூக்கிலிட்டு கத்தக்கூடாது, அது பிரார்த்தனை அல்ல என்ற செல்வருடைய ஆகாது, அது வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. சத்தங்களிலேயே ஆக வெறுக்கத்தக்கது கருதேண்டிய உலகக் குரல் என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் செயல்படக்கூடாது. என்னுடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு அகிலங்களில் பிரதிபலிக்க வேண்டும். இறைவன் அந்த ஆற்றல் மிக்கவன். அகிலங்களுக்கு மேலாக நீங்கள் உயர்வான உன்னதமான படைப்பாக படைக்கப்பட்டவர்கள். திரும்புங்கள். உங்களுக்கும் எனக்கும் இடையே உலகம் வரக்கூடாது. நான் உங்களுடைய உலகத்தை உங்களுக்காக சிறப்பிக்கின்றேன். உங்களுக்கு மேலே வானம் யாரும் தடுக்க முடியாது. நான் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். இல்லை போன்ற அமைந்திருக்கக்கூடிய ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை வரையிலும் பார்க்க முடியும். யாரும் தடுக்க முடியாது. என்ன சொல்ல முடியும்? யாரும் தடுக்க முடியாது. வீசாவும் கிடையாது, ஒரு மண்ணாக்கட்டியும் கிடையாது. என்னை நம்புங்கள். அகிலங்கள் உங்களுக்காக, கால்வக்கடியில் பூமி உங்களுக்காக, இந்த இரண்டு முறையில் உங்களுக்காக ஒரு வரையறை இருக்கின்றது. அந்த வரையறைக்குள் உங்களை மட்டும் நான் வாழ வைக்கின்றேன். எந்த விஷயத்திட்டத்திலும் சென்றார்கள் உங்களுடைய எண்ணத்தையுமே சத்தியமாக உயர்ந்து விளங்குங்கள். இறைவன் ஒருவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் புகழ் கூறுவது, மன்னிப்பு கேட்பது, இதன் காரணமாக அது காரணமாக என்று கூறுவது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இறைவனால் அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் அஞ்சுங்கள். இங்கு உங்களுடைய இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் உங்களை வெறுத்து விலகுவதற்கு முன்பாக திருந்தி அவன் பாவனைக்கு கேட்டு அவனை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கின்றான். நற்செயல் புரிபவர்களோடு இறைவன் இருக்கின்றான். பயபக்தியாளர்களோடு இறைவன் இருக்கின்றான். அவனுடைய குணங்களில் எந்த ஒன்றை கொண்டு நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, இறக்க முடியாதவர்களாக இருக்கும்போது அவன் உங்களோடு இருக்கின்றான். மன்னிப்பவர்களாக இருக்கும்போது அவன் உங்களோடு இருக்கின்றான். பிறருக்கு உணவளிப்பவர்களாக இருக்கும்போது அவன் உங்களோடு இருக்கின்றான். பிறருக்காக நீங்கள் நன்மையை நாடும் பொழுது உங்களோடு இருக்கின்றான். அவர்களுடைய தீமைகளை விட்டு விளக்குவதற்காக நீங்கள் தீவிர முயற்சிகளும் உங்களோடு இருக்கின்றான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவனுடைய குணங்களில் இருந்து நீங்கள் வாடும்போது அவன் உங்களோடு இருக்கின்றான். ஒரு குணம் இருக்கட்டும், நல்ல குணம் உங்களோடு இறைவன் இருக்கின்றான். அதற்குரிய நற்கொடியை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாக இவனுடைய வாக்கு உண்மையானது. ஆனால் பணம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம் என்று எண்ணும் பொழுது எந்த ஒரு நற்குணமும் இருக்காது. அரக்க குணமும் அக்கிரமமான குணமும் உங்களுக்கு நிறைந்துவிடும். அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவோம். அந்த நாள் நிறைவேற்றி விட்டால் இறைவன் பெறக்கூடியது 40-52 அத்தியாயம் 40-52 வசனம். அந்த நாளில் அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் புகழ் கூடுதல் பயனளிக்காது. The excuses they make, it will never avail them anything. அந்த நாளுக்காக இன்று நீங்கள் அஞ்சுங்கள். உங்களுடைய பாவமன்னிப்புக்காக இன்று நீங்கள் எடுத்து திரும்புங்கள். உங்களுடைய கஷ்டங்களுக்காக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்றான். வேறு எந்த மனிதனும் தேவையில்லை. உங்களுடைய பிரார்த்தனைகளை மேற்கொள்ளும் பொழுது சப்தங்கள் அடங்க வேண்டும். இறைவனுக்கு அஞ்சி வைப்பாங்க. அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஐயோ ஐயோ என்று கத்துவது மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் இன்னும் உங்களுக்கு மோசமாகும். உங்களுடைய மோசமான விலை பெற்றுத் தரும். மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள் பிரார்த்தனையின் போது. பிறரிடம் சொன்னால் பிரார்த்தனை பலனிக்காது. ஏனென்றால் பிறரிடம் உதவி தேடுகின்றீர்கள். மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களிடம் உதவி தேடுகின்றீர்கள் என்பது பொருள் இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு உயிரிழப்பவன். மனிதர்கள் அல்ல. இணை வைக்காதீர்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் இறைவனிடம் மட்டுமே நம்பிக்கை கொள்வார்கள். மனிதர்களிடமிருந்து உதவி எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் மனிதர்கள் அறுதலை அறிந்தவர்கள். நன்மையை கொடுப்பதற்கு அருகதை ஏற்றவர்கள், தரம் கற்றவர்கள். மனிதர்களுடைய அறிவு மனத்திற்கு சமமானது. அவர்களுடைய மருத்துவம் அதைவிட கீழானது. எண்ணத்தின் மீது உயரங்கள். இறைவன் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். என்ன கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ மாறிவிட வேண்டாம், எதிர்க்க வேண்டாம். சரியா தவறா என்று உலகி பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. இறைவனுடைய ஒரு வார்த்தை பேசும் பொழுது ஏற்றுக்கொண்டேன், இறைவனை நிலைப்படுத்திக் கொடு எனக்கும் என் சந்ததிகளுக்கும் என்று கேளுங்கள். சாபக்கேடு நீங்கிவிடும். வம்சங்கள் வம்சங்களாக நான் படக்கூடிய துன்பங்கள் நீங்கிவிடும். இப்பொழுது நான் சாபக்கேடு உங்கள் அப்பாவுக்கு இருக்குதா, அம்மாவுக்கு இருக்குதா, உங்களுக்கு வரும், உங்கள் பிள்ளைக்கு வரும், உங்கள் தந்தைக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும் சாபக்கேடுகளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாடும் இடம் உங்களுடைய வீடு அல்ல, உங்களுடைய மருத்துவமனைகள். கடங்கற்ற இடம் மிக தீய இடம். மனிதர்களோ தரங்கெட்டவர்கள், இறைவனை மறுப்பவர்கள், அக்கிரமத்தோடு அநியாயத்தோடு அவர்கள் இறைவனை மறுத்து அகம்பாவமும் அலிச்சட்டைகளிலும் அநியாயங்களிலும் திரும்பவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு பணம் ஒட்டும்தான் அவர்களுக்கு கூறிய விருதுன்னு சொல்கிறார். யார் பணத்தை மட்டும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த பணம் பலனளிக்காது. அவர்களுடைய அவரிடமிருந்து எந்த உதவியும் நீங்கள் பெற்றுக் கொண்டாலும் சரி, அது மரணத்துக்கு சமமானது, உயிரோட்டம் இல்லாதது. அத்தியாயம் 40:52 வாருங்கள். நிச்சயமாக அந்த நாளில் அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் புகழ் கூறுதல், இதன் காரணமாக எக்ஸ்கியூசஸ் கொடுக்கிறது, ஒருபோதும் பயனளிக்காது. அவர்களுக்கு சாபமும் உண்டு, தீய இருப்பிடமும் அவர்களுக்கு உண்டு. அஞ்சுங்கள். சாபம் என்பது வழி வழியாக கட்டிடக்கூடிய சாபம் என்று பரம்பரை நோய்கள் வந்துட்டன இவர்கள் கூறுகின்றார்கள், நம்புகின்றீர்கள். இறைவன் கூறுகின்றால் சுகமாக இல்லை என்று நான் கூறுகின்றேன். பரம்பரை நோய் எங்கள் அப்பாவுக்கு அம்மா பிரித்து எனக்கு வளர்த்தான் செய்யும் என்று மனிதனுடைய அறிவை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு திறமாக கூறுகின்றேன். கேன்சர் நோய் வந்துவிட்டது, செத்து போவாய் என்று கூறுகின்றார்கள், வாடு என்று இறைவன் கூறுகின்றான். நம்பிக்கை கொள்ள வழியில்லை. பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கும் வரும், அவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரும், அவங்களுக்கும் யூட்ரைன் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர் வரும், எல்லாமே வரும். இப்பொழுது நம்புகின்றீர்கள், ஆனால் உங்களை சந்தேகத்தை பற்றி என்று அறிவிக்கின்றால் நீங்களும் சுகமாகுங்கள், உங்களுடைய சந்தேகம் சுகமாகட்டும் என்று. நீங்கள் எப்பொழுது மனித அறிவை நம்பினீர்களோ, பணம் என்ற ஒன்றை குறையாக கொண்டிருக்கக்கூடிய மனித அறிவை நம்புகின்றீர்களோ, அன்று சாபக்கேடு உங்கள் அனைவரையும் தொடரக்கூடியது, வம்சம் வம்சம் தொடரக்கூடிய சாபக்கேடும் ஒன்று. இனி நீங்கள் வாழக்கூடிய இடம் மிக தீய இடமாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற சத்தியம் இது. எனவே உங்களை இறைவன் பக்கம் திரும்புங்கள், அவன் உங்களுக்கு கூறுவதை கேளுங்கள். ஏற்றுக்கொண்டேன், ஆமீன் என்ற ஒரு வார்த்தை தான், நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொண்டான். நீங்கள் சத்தியமிடக்கூடாது, பிறருக்கு கேட்கக்கூடாது. உங்களுடைய பிரார்த்தனையின் போது கேட்டுமானால் அவருடைய உதவி நாடுகின்றீர்கள், இணை வைக்கின்றீர்கள், உங்களுடைய பிரார்த்தனை அழிந்துவிட்டது. எண்ணத்தின் மீது இன்று இறைவன் உங்களுக்கு தன் புறமிருந்துள்ள ஒரு செய்தியை அறிந்துவிட்டான். எண்ணங்களின் மீது சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை என்று உயர்ந்திருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை 40:51 அடிப்படையில் நிச்சயமாக நாம் அந்த தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த வாழ்க்கையிலும் சாட்சியம் நிறைவரும் நாளிலும் உதவி செய்வோம். என் இறைவனே, உன்னுடைய உதவியை கொண்டு வாழ வைப்பாயாக. உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது அமைய வேண்டும், உன்னுடைய உதவியை கொண்டு மட்டுமே என்னையும் என் சந்ததிகளையும் வாழ வைப்பாயாக. அவ்வளவுதான் இந்த வசனத்துடைய உங்களுக்கான பிரார்த்தனை. அடுத்தது, அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் புகழ் கூறுதல் பயன்படுத்தாது. எங்கள் இறைவனே, அநியாயக்காரர்களாக நாங்கள் வாழ வேண்டாம், உனக்கு பணிந்தவர்களாகவும் உனக்கு அறிவிந்தவர்களாகவும் நீ எங்களோடு இருக்கும் விதமாக பொறுமையை கொண்டும் நற்செயல்களை கொண்டும் பயப்படுத்தும் வாழ வைப்பாயாக. அவர்களுக்கு சாபமும் தொடரும், பாதுகாத்துக் கொள்வாயாக. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் இறைவனே உன்னிடமே எங்களை ஒப்படைக்கின்றோம். தீய இருக்கிறமான மருத்துவமனைகளையும் டாக்டர்களையும் பற்றி எங்களை விளக்கிவிடு. எங்கள் சமுதாயத்தை தூய்மையான சமுதாயமாக ஆக்குவாயாக என்ற இந்த பிரார்த்தனையோடு உங்களுடைய வாழ்க்கை இன்று தொடரட்டும்.